நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ஞாபகத்துக்கு தபத்திலே பகுமை உண்டாவதாக. தேவனை ஆராதித்தோம், அவரை தொழுது கொண்டோம், கர்த்தரை காடிக்கு செலுத்தினோம். இப்பொழுது ஆராதித்த அடுத்த கட்டமாக தேவனுடைய வசனத்துக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். எல்லோரும் அடைந்திருக்கும்படி கெல்லாமட்டி பார்க்கல தேவன் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் கருத்தாய் கவனமை நாம் சுமை எடுக்க போகிறோம். அமர்ந்திருந்து தேவனுடைய வார்த்தைகளை தேவனுடைய வசனத்தை நாம் கேட்க போகிறோம். இன்றைக்கு நமக்கு தேவனுடைய வசனத்தை போதித்து கர்த்தரை உறுதி செய்வதற்காக இலங்கையிலே கொழும்பிலிருந்து சவுண்ட் ஹவுஸ் சொல்யூஷன் சபையின் சீனியர் பாஸ்டர் செல்வட்ட வையா அவர்கள் நம்பத்தில் வந்திருக்காங்க. பல தடவை நம்பத்தில் வந்து ஊழியர் செய்தபடியால் நம்மள அதிகமான விளக்க அவர் புதிதானவர் அல்ல. கர்த்தருடைய வசனத்தை பகுத்து பதியக்கூடிய கிருபை பெற்றவர், தேவனுடைய ஊழியத்தில் உண்டு உள்ளவர், கர்த்தரை பகுப்படுத்துறவர், ஜனங்களை தேவன் பக்குவாக திருப்புவார். அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் நம்பத்தில் வந்து தேவனுடைய வசனத்தை போதிக்கிறது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமும் சிலாக்கியுமா. இலங்கையில் கொழும்புல மாத்திரமல்ல, யாழ்ப்பாணத்திலும் மலைநாடு முல்லைத்தீவு போன்ற பிரதேசங்களிலும் பல கிளை சபைகளை வைத்து பல மொழிநேர ஊழியர்களை கொண்டு தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிற ஒரு தேவனுடைய மனுஷன். ஊழியத்திலே அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு இலங்கையிலே, அதை அருமை. சோ அப்படிப்பட்ட ஒரு தேவ ஊழியக்காரர் நம்பத்தில் வந்து கத்திர உடனே சேர்ந்து நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஆகவே உங்கள் சார்பிலே அருமையான போதகரை நான் அன்போடு கூட வரவேற்க விரும்புகிறேன். எல்லோரும் நாம் கரங்களை தட்டி உற்சாகம் வரவேற்பு.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களுடைய நாமரசங்கள் ஜீவன் உள்ள தேவன், நீங்கள் மத்தியில் ஜீவனோடு கூட இருக்கிறார்.
Der lebendige Gott ist lebendig unter uns.
Amen.
Amen.
Halleluja.
Halleluja.
அவர் இருக்கிற இடத்தில் நிச்சயமாக விடுதலை உண்டு.
An dem Ort, wo er anwesend ist, da ist Freiheit. Amen.
அவர் இருக்கிற இடத்தில் அபிஷேகம் உண்டு.
Da, wo er ist, da ist Salbung.
அவர் இருக்கிற இடத்தில் நுகங்கள் முறிக்கப்படும்.
Da, wo er ist, da werden wirklich alles zerbrochen.
அவர் இருக்கிற இடத்தில் காயங்கள் கட்டப்படும்.
Da, wo er ist, werden Wunden verheilt.
காயப்படுத்தி காயம் கட்டுகிற கர்த்தர் எங்களுடைய கர்த்தர்.
Unser Gott ist derjenige, der Wunden verheilt.
Halleluja.
Halleluja.
உற்சாகமா சொல்லும் Halleluja.
Sag mal ein bisschen glücklicher Halleluja.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
Wir nehmen das Herrn gelobt sein.
நாங்கள் வார்த்தை கடந்து போவதற்கு முன்பதாக,
bevor wir zum Wort übergehen,
என்னை குறித்து அறிமுகம் உங்களுக்கு யாருக்காவது தேவை என்றால் உங்களுடைய கரத்தை வைத்துங்கள். நான் சுருக்கமாக சொல்லிவிட்டு கடந்து போக விரும்புகிறேன்.
Gibt es unter euch jemanden, der vielleicht eine Vorstellung von mir braucht, dann würde ich das ganz kurz halten und dann
weitergehen. கரத்தை காண்கிறேன்.
Okay, ich sehe von dem Bruder
எங்களுடைய சபையானது வெச்சிப்பின் சத்த பூரண சுவிசேஷ சபை என்ற பெயரின் கீழ் கொழும்பை தலைமைத்துவமாக கொண்டு இயங்கிக்
கொண்டிருக்கிறது.
எங்களுக்கு மொத்தம் இலங்கையில் 21 கிளை சபைகள் உண்டு.
Wir haben insgesamt 21 Tochtergemeinden.
எங்களுக்கு மலைநாட்டில் 5 கிளை சபைகளும்,
Wir haben 5 Tochtergemeinden in the Berg Gegenden.
புத்தளம், அதாவது வயம்ப டிஸ்ட்ரிக்ட் என்று சொல்லப்படுகிற இடத்தில் 4 கிளை சபைகளும்,
in Puttalam haben wir auch 4 Gemeinden.
வன்னி பகுதியில், அதாவது பாண்டியன்குளம், புதுக்குடியிருப்பு, நட்டாங்கண்டல் இப்படியான இடத்தில் 4 சபைகளும்,
und 4 weitere Gemeinden in anderen Gebieten.
யாழ்ப்பாணத்தில் 5 சபைகளும்,
in Jaffna haben wir auch 5 Gemeinden.
கொழும்பில் 5 சபைகளுமாக இருக்கு. நாம் மொத்தம் 21 கிளை சபைகள் உண்டு.
Und in Colombo auch 5 Gemeinden und insgesamt 21 Gemeinden.
என்னோடு கூட கர்த்தருடைய கிருபையினால் என்னையும் சேர்த்து 42 ஊழியக்காரர்கள் மொத்தமாக ஊழியர் செய்வார்கள்.
Mit mir zusammen insgesamt 42 Diener Gottes machen den Dienst für Gott.
எங்களுடைய இலங்கையில் கொழும்பில் பெரிய பிரமாண்டமான ஆலயம் உண்டு.
Wir haben eine große Gemeinde in Sri Lanka, in Colombo.
எங்களுடைய கிளை சபைகளும் அநேக பாஸ்டர் சகோதரன் தயா போன்றவர்கள் வந்து ஊழியர் செய்திருக்கிறார்கள்.
Auch in unserer Gemeinde haben auch Brüder unter euch schon Dienste gemacht.
இன்று உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய கிருபையை கொடுத்ததுக்காக கர்த்தரை
ஸ்தோத்திரிக்கிறேன்.
எங்களுடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் மாத்திரம் முழு இலங்கையிலும் 346 பிள்ளைகள் இருக்கிறார்கள்.
Nur allein Sonntagsschulkinder haben wir 346.
32 Sunday School Teachers.
Wir haben 32 Sonntagsschullehrer.
பகுதி நேர ஊழியமாக எங்களுக்கு வாலண்டியராக செய்தவங்க மாத்திரம் 12 பேர் இருக்காங்க.
Die einige Freiwillige, die machen das freiwillig, und zwar 12 Leute von denen, die machen das Ganze freiwillig. Und alles gebührt dem Herrn allein.
அவர்கள் கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிறபடியால் விசுவாசத்தில் இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து
கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு
எந்த ஒரு வெளிநாட்டு சபையோடு கூட இந்த விதமான ஐக்கியமும்
கிடையாது.
எங்களுடைய இலங்கை தேசத்தில் இருக்கிற பாமக மக்களின் மூலமாகவே எங்களுடைய சபை
போசிக்கப்படுகிறோம்.
எங்களுடைய முழுநேர ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம் நாங்கள் கொடுக்கிற அலவுன்ஸ் மாதத்துக்கு 526,875 ரூபாய்.
Ja, da geht eine ganz große Summe allein nur für unsere Diener Gottes. Da investieren wir schon viel Geld oder auch als Lohn für die.
இது அத்தனையும் எங்களுடைய விசுவாசிகளின் மூலமாக அது சந்திக்கப்படுகிறது.
Dieses ganze Geld, das was wir brauchen, das kommt nicht aus dem Ausland, sondern das geben uns die Leute, die vor Ort sind, in der Gemeinde sind, die Mitglieder der Gemeinde.
கர்த்தருடைய சமூகத்தில் தலை நிமிர்ந்து சொல்ல முடியும், எந்த ஒரு வெளிநாட்டு சபைகளோடு கூட ஐக்கியம் இல்லாமல் கொழும்பில் 22 சர்ச்சஸில் மொத்தமாக எல்லா ஆலயங்களையும் எங்களுடைய சொந்த காவியத்திலேயே நாங்கள் கட்டி கொண்டு இருக்கிறோம். இதுவரை இன்னும் கட்டப்படாத ஆலயம் 5 இருக்கிறதையுடைய மற்ற 17 ஆலயங்கள் நாங்கள் கட்டி முடித்து விட்டோம்.
Durch die Gemeinde, durch die Gnade Gottes kann ich hier wirklich behaupten, dass wir in Sri Lanka ohne die Unterstützung vom Ausland oder von den Gemeinden im Ausland wirklich unsere Gemeinde leiten, denn nur durch die Mitglieder und durch die Gnade Gottes.
இது இவ்வளவு நான் சொன்னேன் எங்களை மகிமைப்படுத்தவில்லை.
Das alles habe ich nicht gesagt, um uns diese Herrlichkeit an uns ranzuziehen.
இலங்கை தேசத்தில் வறுமையின் கோட்டில் கிட்டத்தட்ட 30 வருடங்கள் இத்த சூழ்நிலையில வாழ்ந்த ஜனங்களின் மூலமாக கர்த்தர் கிரியை செய்ய முடியுமானால்,
wenn Gott doch in so einem Land wie Sri Lanka so solche große Wundertaten vollbringen kann,
நல்லதொரு தேசத்தில் சுகபோகங்களோடு கூட எல்லா விதத்திலும் நிறைவான ஆசீர்வாதத்தோடு கூட உங்களை கொண்டு கர்த்தர் இதைவிட பெரிய காரியங்கள் செய்ய முடியும்.
Dann kann Gott hier bei euch, wo ihr doch wirklich in einem komfortablen Zustand seid, in einer super Situation seid, ja, da kann Gott noch viel mehr tun als in Sri Lanka.
இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் நிச்சயமா நீங்க ஆமென் சொல்லி இருப்பீங்க.
Wenn ihr das wirklich akzeptiert hättet, dann hättet ihr ein Amen gesagt.
நான் சொல்லி நீங்க ஆமென் சொல்வதல்ல.
Nicht Amen sagen, weil ich Amen sage.
கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் உங்களை சந்திக்கும் பொழுது அதற்கு நீங்க ரெஸ்பான்ஸா ஆமென் அல்லேலூயா என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்யும். Amen.
Wenn die Verheißung Gottes, das Wort Gottes euch trifft, dann sagt ihr von selbst Amen.
நான் 1983 வெற்றிகப்பட்டேன்.
Ich bin bekehrt worden im Jahre 1983.
In
1998 war ich dann Vollzeit Bediensteter.
Seit 1998
bis jetzt dato bin ich immer noch Vollzeit Bediensteter.
நான் சொன்ன அத்தனை கிளை சபைகளும் 1999க்கு பிறகு நிர்மாணிக்கப்பட்டது.
Und all diese Gemeinden, von denen ich gerade aufgelistet hatte, die sind ab 1999 gegründet worden. Wenn ich das in einem Satz sagen könnte, dann würde ich sagen, Gott hat mich wirklich vom Toten zum Leben, zum Lebendigen erweckt. Denn das, was Gott geplant hat mit mir, das führt er auch durch. Und Gott hat einen Plan mit euch, aber mit jedem Einzelnen von euch.
தாயின் கருவில் உங்களை முன்குவித்திருக்கிறார்.
Er hat nämlich bevor eurer Geburt hat er euch schon erwähnt.
கர்ப்பத்தில் உருவாகுவதற்கு முன்பே அவருடைய கண்கள் உங்களை கண்டது என்று வேதம் சொல்லுகிறது.
Denn die Bibel sagt, deine Augen haben dich schon gesehen, bevor du in deinem Gebärmutter, also im Bauch deiner Mutter schon entstanden bist.
அவருடைய கண்கள் இங்கே வந்து அமர்ந்துவிட்டு போவதற்காக உங்களை காணவில்லை.
Deine Augen sind nicht gekommen, da einfach nur dich kurz anzuschauen und dann wieder wegzugehen.
இந்த சபையில எத்தனை விசுவாசிகள் இருக்கீங்க? விசுவாசிகள் கொஞ்சம் உங்களை கரத்தை உயர்த்தி காட்டுங்க பாப்போம்.
Wie viele gläubige Brüder und Schwestern haben wir in dieser Gemeinde?
தயவு செய்து உங்க கரத்தை நல்லா உயர்த்தி
காட்டுங்க.
விசுவாசிகள் எத்தனை பேர் இருக்கீங்க?
Bekehrte.
நல்லா உயர்த்தி காட்டுங்க. ரைட் கீழே போடுங்க. மத்தேயுடைய புத்தகம் 28:19-20 நீங்க கொஞ்சம் வாசிங்க.
Dann liest mal bitte Matthäus, Kapitel 28, 9, Vers 19-20.
ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள்.
Darum geht zu allen Völkern und macht die Menschen zu meinen Jüngern. Tauft sie auf den Namen des Vaters, des Sohnes und des Heiligen Geistes und lehrt sie alles zu befolgen, was ich euch geboten habe. Und seid gewiss, ich bin jeden Tag bei euch bis zum Ende der Welt.
Also
ich frage euch nochmal, ich habe das jetzt gelesen, steht da drin geschrieben, dass ihr hinausziehen sollt und alle zu seinen Gläubigen machen sollt oder zu seinen Jüngern machen sollt? Also sind dann hier Gläubige anwesend oder Jünger
anwesend?
Ihr seid alle nicht Gläubige, sondern ihr seid Jünger. Jesus hat für sich 12 Jünger ausgesucht, aber nicht 12 Gläubige.
அவருடைய ராஜ்யம் கட்டப்பட அவருடைய நாமம் மகிமைப்பட கடந்த 2000 வருடங்கள் அவர் தொடர்ந்து அவருடைய ராஜ்யம் இன்னும் நிலைத்திருக்குமானால் நிச்சயமாக விசுவாசிகளால் அல்ல அது சீசர்களாலேயே ஆனது.
ஆமென். Sogar nach 2000 Jahren noch bestehen bleibt, dann liegt es nicht daran, dass er Gläubige hatte. Nein, dann liegt es daran, dass er Jünger hatte. Wer ist hier Gläubige oder Jünger?
Halleluja! Halleluja! Glory be to God! Kartarke Magime Undavadaga!
Jünger sei dem Herrn.
Nagal Vartika Richumam Bandhom. பரலோகத்தில் வாசம் செய்யும் எங்கள் அன்பு தந்தையே, இந்த அருமையான புகழைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
Wir preisen dich in diesem Moment.
உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம்.
Wir wollen uns über dein lebendiges Wort
freuen. வார்த்தை நீராக இருக்கிறேன்.
Du bist selbst das Wort.
வார்த்தையினூடாக எங்களோடு நீர் பேசும்படி ஜெபிக்கிறோம்.
Sprich mit uns durch das Wort.
ஆண்டவரே, நான் அல்ல உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியில் கிரியை செய்யட்டும்.
Nicht wir, sondern dein Wort möge in uns eine Veränderung verursachen.
என்னுடைய பரிசுத்தமோ என்னுடைய அறிவோ என்னுடைய பலனோ அல்ல, உம்முடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம்.
So nicht meine Heiligkeit, nicht meine Kraft, nicht mein Verstand, sondern der Heilige Geist soll selbst in uns wirken.
நீர் கிரியை செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எதுவாக போராட முற்படுகிற தாக்கங்களை கர்த்தராகிய நீர் கடிந்து கொண்டு அப்புறப்படுத்தும்.
All diese unnützen Dinge in unserem Leben mögest du die beseitigen.
துதியான மகிமையை உமக்கு செலுத்துகிறோம்.
Lob und Ehre sei dir.
நீர் பெருக வேண்டும், நாங்கள் செருக வேண்டும்.
Du sollst wachsen und wir sollen abnehmen.
இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே.
In Namen des Herrn Jesus Christus.
Amen. Amen. Hallelujah. எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
இன்று
நான் உங்களோடு கூட பேச போகிற காரியம்,
கர்த்தர்
யாரோடு பேசுகிறார் என்றால், கொஞ்சம் காது உள்ளவர்கள் மாத்திரம் ஆமேன் சொல்லுவோமா? காது உள்ளவர்கள் கேட்க கடவன் என்று வசனம்
சொல்கிறது.
ஆகையால் நான் இன்று உங்களோடு கூட பேச போகிறது காது உள்ளவர்களுக்கே ஒழிய காது இல்லாதவர்களுக்கு அல்ல.
So, das heißt, das, was ich heute mit euch teilen möchte, ist für diejenigen, die wirklich Ohren haben, die zuhören wollen.
காது உள்ளவர்கள் கேட்க கடவன் என்று வேதம் சொல்கிறது.
Die Bibel sagt, der Ohren hat, der soll zuhören.
வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஏழு சபைகளை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் யோவானுக்கு வெளிப்படுத்தும் பொழுது,
als Jesus Johannes als offenbart über die sieben Gemeinden in der Offenbarung,
வெளிப்படுத்தின விசேஷம் 2:7,
Offenbarung Kapitel 2 Vers 7
11வது வசனம்
Vers 11
17வது வசனம்
Vers 17
29வது வசனம்
Vers 29
3வது அதிகாரம் 6வது வசனம்
Kapitel 3 Vers 6
13வது வசனம்
Vers 13
22வது வசனம்
Vers 22
இவை அத்தனையிலும் சொல்லப்படுகிற ஒரு காரியம் காதுள்ளவன் கேட்க கடவன்.
In all diesen Bibelstellen steht geschrieben, derjenige, der Ohren hat, der möge zuhören.
ஆகையால் நீங்கள் காதுள்ளவர்கள் என்று விசுவாசத்தோடு கூட நான் உங்களோடு பேசுகிறேன்.
So daher mit Glauben spreche ich zu denjenigen, die Ohren haben.
காதுள்ளவர்கள் வார்த்தையை கேட்பார்கள், ஆனால் வார்த்தைக்கு பிரதிக்கிரியை செய்வார்கள்.
Denn diejenigen, die Ohren haben, die würden auch dem Wort Gottes zuhören und das wird auch eine Veränderung verursachen. Daher lobe ich den Herrn, dass er mir die Gnade gegeben hat, zu denjenigen zu sprechen, die Ohren haben, die auch zuhören. Das, was ich heute mit euch teilen möchte, nutze die Zeit. Die Zeit ist wirklich sehr schlimm und kurz. Und seine Rückkehr ist wirklich sehr bald. Viele Zeichen, die wirklich auf seine Rückkehr hindeuten, die werden erfüllt. Die sind erfüllt. Die Bibel sagt, keiner außer dem Vater weiß, wann Jesus wieder zurückkommt.
ஆனால் அவர் தன்னுடைய வருகைக்கு தன்னை ஆயத்தப்படுத்துகிறேன் என்று சொல்வதற்கு சில ஆயத்தங்களை கொடுத்திருக்கிறார்.
Aber er hat uns auf Hinweise gegeben, dass wir darauf achten, dass seine Rückkehr schon sehr bald ist.
அவர் தன்னுடைய வருகைக்கு வாசல் அருகே வந்து சமீபமாய் நிற்கிறேன் என்பதற்கு சில அடையாளங்களை கொடுத்திருக்கிறார்.
Er hat uns Zeichen gegeben, damit wir wissen, hey, Jesus steht schon an der Schwelle, an der Schwelle des Türs.
அத்திமரத்தின் ஓமையை வைத்து அத்திமரம் துளிர்விடும் பொழுது நான் வாசலண்டையில் வந்து நிற்கிறேன் என்று அவர் வார்த்தையின்
Er hat uns gesagt, wenn die Feigenbaumblätter wirklich, wenn der Feigenbaum Blätter treibt, dann wisst ihr, dass ich schon bald da bin. Und diese Stelle ist wirklich Zeichen dafür, dass dieser Feigenbaum, dass die Blätter getrieben hat, dass er schon am Schweller steht.
So
14. Mai, da wurde das Land Israel zum ersten Mal gegründet und das hieß schon für uns, dass Jesus an dem Steller steht. Und all die Naturkatastrophen bzw. die Veränderungen im Klima und so weiter und so fort, alles ist ein Zeichen dafür. All diese Naturveränderungen, das ist ein Zeichen für seine Rückkehr.
இப்பொழுது நாங்கள் பார்ப்போமானால்
wenn wir uns jetzt mal genau
உலகம் எங்களுடைய கையடக்கத்துக்குள் வந்திருக்கிறது.
Und jetzt haben wir alles schon in die Welt in unserer Hand.
என்ன அருமையான தேவனுடைய பிள்ளையே
meine lieben Kinder
அறிவு பெருக்கம் கூட அவருடைய வருகைக்கு அடையாளம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள்.
Vergiss nicht, dass sogar die Entwicklung, die Fortschreitung der Technologie und Wissen auch ein Zeichen dafür ist, dass Jesus bald kommt.
இன்னைக்கு information technology இவ்வளவு வளர்ந்து இருக்கிறது என்றால் நீங்கள் பெருமைப்படுவீர்கள், மகிமைப்படுவீர்கள்.
Viele sind vielleicht froh und stolz vielleicht darüber, dass die Informationstechnologie, dass alles hier entwickelt ist.
இதுவும் அவருடைய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது.
Aber auch das ist ein Zeichen dafür, dass Jesus bald kommt.
ஆகையால் காலத்தை புரோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தலைப்பில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன்.
Daher möchte ich euch mit diesem Titel zu euch sprechen, nutzt die Zeit aus.
யாராவது ஒருவர் எபேசியோடைய புத்தகம் 5:15-16 வசனத்தை வாசியுங்கள்.
Epheser Kapitel 5, Vers 15 und 16.
ஆனபடியினாலே நீங்கள் ஞானம் மற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்கள் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்.
Gebt also sorgfältig darauf acht, wie ihr lebt. Verhaltet euch nicht wie unverständige Leute, sondern verhaltet euch klug. Macht den bestmöglichen Gebrauch von eurer Zeit, gerade weil wir in einer schlimmen Zeit leben.
காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்.
Kauf die Zeit aus, nutz die Zeit aus.
எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே,
du meine lieben Kinder Gottes,
அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எது போனாலும் திரும்ப பெற்றுக் கொள்ள முடியும்.
Wenn ein Mensch irgendetwas verliert im Leben, dann kann er es wieder erlangen.
உங்களுடைய செல்வம் உங்களை விட்டு போயிருந்தால் அந்த செல்வத்தை மீண்டும் சம்பாதித்துக் கொள்ள முடியும்.
Wenn du dein Reichtum verloren hast, dann kannst du dein Reichtum auch wieder erlangen.
உங்களுடைய சரீர சுகம் உங்களுக்கு சுகவீனம் ஏற்பட்டு போயிருந்தால் மீண்டும் அந்த சரீர சுகத்தை பெற்றுக் கொள்ள முடியும்.
Wenn du krank bist, dann kannst du die Gesundheit wieder erlangen.
ஆனால் எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே,
aber meine lieben Kinder Gottes,
கடந்து போன ஒரு நாளை மீண்டும் திரும்ப பெற்றுக் கொள்ள முடியாது.
Kannst du denn einen vergangenen Tag wieder bekommen?
கடந்து போன ஒரு நேரத்தை திரும்ப பெற்றுக் கொள்ள முடியாது.
Kannst du eine vergangene Zeit wieder bekommen?
எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் கர்த்தர் கொடுத்து வைக்கிறார்.
Gott hat uns eine gewisse Zeit gegeben.
ஒரு குறிப்பிட்ட வருடம் கொடுத்து வைக்கிறார்.
Hat uns ein gewisses Jahr gegeben, gewisse Jahre gegeben.
அந்த காலத்துக்குள் கர்த்தர் என்னையும் உங்களையும் எந்த நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டாரோ, எந்த நோக்கத்திற்காக பிரித்தெடுத்தாரோ, அதை செயல்படுத்தி முடிப்பதற்காக ஆயத்தம் உள்ளதாக இருக்கிறார்.
Und genau in diesem gewissen Zeit, die Gott uns gegeben hat, müssen wir das erfüllen, wofür uns uns erwählt hat, wofür uns gerufen hat, bestimmt hat.
காலம் பொல்லாதது என்று சொல்லப்படுகிறது வசனத்தின் அடிப்படையில்.
So die Bibel sagt, diese Worte sagen, die Zeit ist böse.
நான் இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன காரியத்தை சொல்லவா.
Ich möchte euch eine kleine Sache
sagen.
Wie viele von uns feiern unsere Geburtstage glücklich? So, Geburtstag ist ein fröhlicher Tag, also feiern wir auch.
இது உண்மையான ஆமென் சொல்லுங்க. உண்மையா? ஆமா, பர்த்டே ஒரு சந்தோஷமான காவியம். எங்களுடைய பர்த்டேயை நாங்கள் நினைவு கூறுகிறோம் என்று சொல்லுகிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா?
Sagen diejenigen mal Halleluja, die sagen, Geburtstag ist ein schöner Tag. Ne? Das ist ganz normal, dass wir das feiern, dass wir da an dem Tag glücklich sind.
Aber Amen,
sag mal Amen, wenn ihr...
எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு பர்த்டே செலிபிரேட் பண்ணும்போது நீ ஒன்ன நினைச்சு கொண்ட மரணத்துக்கு ஒரு வருஷம் நீ முன்பாக போய்கொண்டிருக்கிறாய்.
So, wenn du deinen Geburtstag feierst, dann denke daran, du bist einen Schritt näher dran zu deinem Tod.
Und wenn du deinen Geburtstag zelebrieren kannst, dann kann ich dir 70 Jahre nehmen, wenn du deinen Geburtstag zelebrieren kannst, dann kann ich dir 18 Jahre nehmen, wenn du deinen Geburtstag zelebrieren kannst.
So, das heißt, wenn Gott dir 70 Jahre gegeben hat und du jetzt 18 bist, dann denke daran, 18 Jahre von deinen 70 sind schon vergangen, das heißt, du näherst dich immer den 70.
அதற்காக தான் சாலமோன் சொல்லியிருக்கான், பிரசங்கியுடைய புத்தகத்தில், பிறந்த நாள் வீட்டுக்கு போகிறதை விட மரண வீட்டுக்கு போகிறது நலமென்று.
Deswegen sagte der Prediger, geh lieber statt zu einem Feier, geh lieber zu einem Totenfeier, denn da weißt du, was dich erwartet.
எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, எங்களுடைய காலமோ குறிப்பிட்ட காலம்.
Unsere Zeit ist eine sehr kurze Zeit.
அந்த குறிப்பிட்ட காலத்தில் நாங்கள் எங்களுடைய திட்டம் அல்ல, எங்களுடைய தீர்மானம் அல்ல, எங்களுடைய சித்தம் அல்ல, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், அவர் எதற்காக எங்களை பிரித்தெடுத்தாரோ அது நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆமென்.
Und in dieser Zeit, die Gott uns gegeben hat, dann müssen wir seinen Namen verherrlichen, ihm die Ehre geben, das was mit uns vorhat, wofür uns eingeplant hat, das
நாங்கள் இன்று எங்களுடைய வாழ்க்கையில் அநேக திட்டங்களை தீட்டி வைக்கிறோம்.
அநேக
காவியங்களை எங்களுடைய ஃபியூச்சர் எதிர்காலத்தை குறித்து தீர்மானித்து
வைக்கிறோம்.
இதுக்கு சரியோ ஆமேன் உண்மையாக நீங்க சொல்லுங்க. எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு எதிர்காலத்தை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறதா இல்லையா?
Habt ihr einen Plan über eure Zukunft oder nicht?
சகோதரன் லீட் பண்ணும்போது சொன்ன மாதிரி ரொம்ப சீரியஸா இருக்கீங்க நீங்க எல்லாம்.
Der Bruder sagte vorher, ihr seid ziemlich ernst drauf hier.
கொஞ்சம் சிவிச்சுதான் கூட பல்ல அழகான பக்கலை கொஞ்சம் காட்டுங்களை எனக்கு.
Zeigt doch mal eure schönen Zähne.
எத்தனையோ விதவிதமான toothpaste இருக்கீங்க.
Ihr habt ja so viele Zahnpasta hier, womit ihr eure Zähne reinigt.
நான் நினைக்கிறேன் உங்க பல்லெல்லாம் மஞ்ச கலர் பூத்தில அழகாக இருக்குன்னு. இப்போ சரி சொல்லுங்க ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, யாக்கோபுடைய புத்தகம் 4:13-14 வசனம்.
Im Buch Jakobus, Kapitel 4, Vers 14.
மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்துக்கு போய்.
ஆம், நாளைக்கு இன்றைக்கு இன்ன பட்டணத்துக்கு போய் இங்கு இருந்து கொண்டு நாங்கள் கனடாவுக்கோ யூகேக்கோ மிட்வெஸ்டுக்கோ எங்காவது யுஎஸ்டுக்கோ போய்
அங்கே ஒரு வருஷம்
இருந்து, பெர்மனண்டா இல்ல தற்காலிகமாக ஒன்இயர் இருந்து ஏதாவது ஏர்ன் பண்ணி கொண்டு
வியாபாரம் செய்து,
ஆம் பிசினஸ் பண்ணி
சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே,
அப்படி சொல்லுகிறவர்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார்.
கேளுங்கள், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே.
நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியுமா? இன்று இரவு கர்த்தருடைய ஆவியானவனுடைய ஆவியை எடுத்துவிட்டால் நாளைக்கு நீ சடலம்.
Wisst ihr, was morgen passiert? Vers 13, Vers 14, da steht, lasst uns für diejenigen, die ihre Pläne schmieden, die sagen, lasst uns heute dahin gehen, hier hingehen, lasst uns Handel treiben, für diejenigen spricht der Heilige Geist an dieser Stelle und fragt, wisst ihr eigentlich, was morgen passiert? Was passiert, wenn heute Nacht schon dein Leben weg ist? Was passiert dann?
நாளைய தினம் எங்களுடைய கரத்தில் அல்ல.
உங்கள்
ஜீவன் எப்படிப்பட்டது?
Was ist euer Leben?
ஆமென அருமையான தேவனுடைய பிள்ளையே,
இன்று
இப்பொழுது இந்த இடத்தில் நானும் நீங்களும் இருக்கிறோம்.
நாளை
காலையில் நாங்கள் ஜீவனோடு கூட எழும்புவோம் என்று எனக்கும் உங்களுக்கும் எந்த விதமான ஒரு அஷூரன்ஸ் கிடையாது.
அந்த
வசனத்துல பாருங்க, புள்ளை போல உதிர்ந்து போகிறது என்று சொல்லப்படுகிறது.
உன்
எதிர்காலத்தை குறித்து பெரிய திட்டங்களும் தீர்மானங்களும் தீட்டாத
planen ist so viele große also für oft über deine Zukunft so viele große Dinge zu planen
yen kavta unne edakkaga thaiin kavil munkuvithar
wofür hat gott dich erschaffen
edakkaga kavta unne pivithedutar
warum hat dich gott separiert von dieser welt
parisutta paul solugiradhu pole ennalum ungalalum solla mudiyuma
können du und ich denn sagen so wie apostel paul das gesagt hat
yen kavta edakkaga ennai pidithago adai pidithukondeen endru solla mudiyuma
können wir sagen dass für das was gott mich bestimmt hat das habe ich getan
ennudaiya ootathai nalladoga ootamaga odi mudithen jeeva kreedam enakku paralogathil vaikkapattirukkiradhu endru ennalum ungalalum solla
Können du und ich denn sagen, dass ich den guten Lauf gelaufen bin und der Siegeskranz auf mich wartet?
Kalte, wenn er edakkaga pidithaaro,
wofür Gott mich erschaffen hat,
adai naan pidikkum vannamaga,
und dafür muss ich auch laufen.
Aasaiyodu kuda pinnaanavigalai marandu munnaanavigalai nokki odikkondirukken endru ungalal solla mudiyuma?
Können du und ich denn sagen, dass ich wirklich für diesen Plan, den Gott für mich vorbereitet hat, diesen Plan auch sehnsüchtig erfülle?
Idakku kaaranam enna?
Warum können wir das nicht sagen?
எங்களுக்கு பின்னாக நடந்த காவியங்கள் மன்னிக்கணும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு பின்னாக நடந்த காவியங்களை என்னாலும் உங்களாலும் மறக்க முடியாது.
Denn es gibt gewisse Sachen, die in unserer Vergangenheit passiert sind, aber die können wir nicht komplett weglassen.
ஒரு காலத்தில் நாங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாக ஓடினோம்.
Wir sind eines Tages waren wir sehr eifrig für den Herrn.
கர்த்தருக்காக எங்களை அர்ப்பணித்தோம்.
Wir haben uns dem Herrn komplett hingegeben.
ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கண்டது என்ன?
Aber was haben wir in unserem Leben erlangt?
சபையில் நாங்கள் கண்டது
என்ன?
இப்படிப்பட்ட பல தாக்கங்கள் உங்களுக்கு இருக்கலாம்.
Es kann sein, dass ihr vielleicht solche Gedanken
habt. என்ன அருமையான தேவனுடைய பிள்ளையே,
aber meine lieben Kinder,
நடந்து முடிதவைகளை மறந்து நடக்க வேண்டியங்களை நோக்கி ஓடுவோம். ஆமேன்.
Also vergesst das Vergangene und guckt auf das, was vor uns ist.
உன்னுடைய திட்டமும் தீர்மானமும் வேறு.
Dein Plan und deine Entscheidung, die sind anders.
என் கருத்தை உன் மீது வைத்திருக்க நோக்கத்தை நானும் நீங்களும் அறிந்து வைக்கிறோமா?
Aber weißt du denn, was Gott für dich vorhat? Kennst du seinen Plan in deinem Leben?
எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
so meine lieben Kinder,
லூக்காவுடைய புத்தகம் 12வது அதிகாரம் 18வது 20வது வசனத்தில் ஒரு உவமை சொல்லப்படுகிறது.
In Lukas Kapitel 12 Vers 18-20 wird folgendes gleiches erzählt.
லூக்காவுடைய புத்தகம் 12வது அதிகாரம் 18வது 19வது 20வது வசனம்.
லூக்கா கபில் 12:18-20.
என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாறி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான்.
அடுத்த வசனம்,
தேவனோ அவனை நோக்கி, மதி கேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக் கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார்.
Schließlich sagte er, ich weiß, was ich mache. Ich reiße meine Scheunen ab und baue größere. Dort kann ich mein ganzes Getreide und all meine Vorräte unterbringen. Und dann werde ich zu mir selbst sagen, du hast es geschafft. Du hast einen großen Vorrat, der für viele Jahre reicht. Gönne dir jetzt Ruhe, iss und trink und genieße das Leben. Da sagte Gott zu ihm, du törichter Mensch, noch in dieser Nacht wird dein Leben von dir zurückgefordert werden. Wem wird dann das gehören, was du dir angehäuft hast?
எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதாவது என்னுடைய களஞ்சிய சாலையை கட்டி அந்த வசனத்துக்கு நான் தனித்தனியே விளக்கம் கொடுக்காமல் நான் மேலோட்டமாக பேசிக்கொண்டு
போகிறேன்.
19வது வசனம் சொல்லுகிறது, ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்கள் அநேகம் பொருட்களை சேர்த்து வைத்து
விடுவேன்.
நீ இளைப்பாறை புசித்து குடித்து பூரிப்பாயிரு என் ஆத்துமாவோடே சொல்லுவேன்.
Und habe nun Ruhe, iss, trink und habe guten Mut.
என்று தனக்குள்ளே சிந்தித்துக் கொண்டான்.
Hat dieser Mann in sich gedacht.
எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே,
so mein lieber Kinder,
உன் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பதற்கு எங்கள் உன்னுடைய ஜீவன் உள்ள கவுத்தரை தவிர வேறு யாராலும் உன்னுடைய ஆத்மாவுக்கு இழைப்பாதல் கொடுக்க முடியாது.
Ewige Ruhe für deine Seele, das kriegst du nur von unserem lebendigen Gott und sonst von gar nicht.
நீ சேர்த்த ஐஸ்வர்யம் உன் ஆத்மாவுக்கு இழைப்பாதல் கொடுக்க முடியாது.
Das Reichtum, was du angesammelt hast, das gibt dir keine Ruhe für deine Seele.
உன்னுடைய பட்டம், பதவி, அந்தஸ்து உன் ஆத்மாவுக்கு இழைப்பாதல் கொடுக்க முடியாது.
Deine Bildung, dein Status, das wird nicht deiner Seele die Ruhe geben, die er braucht.
உனக்கும் எனக்கும் ஆத்மாவுக்கு இழைப்பாதல் கொடுப்பதற்கு என் கர்த்தராலே முடியும். ஆமென்.
Nur Gott allein vermag uns diese Ruhe für unsere Seele zu geben.
எனது அருமையான தேவனுடைய
பிள்ளையே,
இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது?
ஐஸ்வர்யத்தை
சேகரித்து வைத்து,
er hat Reichtum gesammelt, Vorrat gesammelt.
நாங்கள் இன்று எதற்காக ஓடுகிறோம்?
Wofür laufen wir?
எதற்காக நாங்கள் நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறோம்?
Wofür laufen wir, ohne die Zeit dafür zu haben?
நாங்கள் எதற்காக இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறோம்?
Warum arbeiten wir Tag und Nacht?
ஐஸ்வர்யம் சேர்க்கப்பட வேண்டும்.
Damit Reichtum angesammelt wird.
ஐஸ்வர்யம் சேர்க்கப்பட வேண்டும்.
Damit Reichtum Geld angehäuft wird.
ஐஸ்வர்யம் சேர்ப்பதற்கு எதற்கு?
Aber wofür brauchen wir dieses Reichtum?
புசித்து குடித்து இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் சந்தோஷமாக வாழ வேண்டும்.
Damit wir in dieser Lebenszeit auf dieser Erde mit Glück und Freude leben können.
உன் சரீரத்துக்குன்னால் இழைப்பாதல் கொடுக்க முடியும்.
Du kannst vielleicht deinem Leib eine Ruhe geben.
உன் ஆத்மாவுக்குன்னால் இழைப்பாதல் கொடுக்க முடியாது.
Aber deiner Seele kannst niemals die nötige Ruhe geben.
Eine arumiyana devanudaiya pillaye.
Du meine lieben Kinder.
Inda adipadaiyil odikkondirukkavargalukku kattodiya aaviyana alagana oru kaaviyathai solugira.
Und diejenigen, die auf diese Art und Weise laufen heute noch.
Madigedane.
Sagt der Heilige Geist, du Narr.
Madigedane.
Du Narr.
Ivaravadu vasana madigedane ke enna mention pannirukke. Adhe meaning la irukku.
Narr idiot.
எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே,
உனக்கு
பட்டம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், MTH இருக்கலாம், BTH இருக்கலாம், BSc இருக்கலாம், DD இருக்கலாம், எது இருந்தாலும் என் கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஆத்மாவுக்கு நீ இழைப்பாளர் தேடிக்கொள்ளாவிட்டால் நீ ஓவே மடையன், மூடன், பூலை சென்றவர் சொல்லுகிறார்.
Der Heilige Geist sagt an dieser Stelle, du magst vielleicht gebildet sein, du hast vielleicht einen großen Status, vielleicht sehr viel Reichtum, aber du vermagst nicht deiner Seele die Ruhe zu geben, die Gott allein geben kann. Ich fürchte mich, wenn ich eure Gesichter jetzt anschaue. So, meine lieben Kinder Gottes, ich sage nicht du Narr, sondern die Bibel sagt du Narr. Die Bibel sagt
das. நீங்க உலகத்தின் ஆஸ்திக்காக அங்கும் இங்கும் ஓடி தேடி நீங்க எதை சேகரித்தாலும் கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, கொண்டு போக போவதும் ஒன்றுமில்லை.
Die Bibel sagt, wenn du nur nach diesem irdischen Verlangen läufst, dann wirst du nichts davon haben, denn du wirst nichts, was du hier ansammelst, mitnehmen in den Himmel.
128 ராஜ்யங்களை ஆண்ட அலெக்சாண்டர் சொல்லுகிறான், தான் மரணித்த வேளையில் தன்னை அடக்கல் செய்யும் பொழுது தன்னுடைய வெண்டு கலங்களை.
So der große Alexander, der 128 Nationen beherrschte, ja, der war König, auch er sagte, bevor er gestorben ist, er hat seine Hände nochmal ausgestreckt und hat gesagt, ich nehme nichts was von dieser Welt mit.
Wir
haben nichts mitgebracht und werden auch nichts mitnehmen. Wir sind nackt in diese Welt gekommen und nackt werden wir auch wieder
zurückgehen.
Aber meine lieben Kinder
Gottes,
wir haben nichts mitgebracht,
aber
wir können eins mitnehmen. Wir können eins
mitnehmen.
Wir können eins mitnehmen, aber nicht dein Geld, dein Reichtum, dein Status, deine Bildung. Aber du kannst eins mitnehmen, denn für das, was du gelitten hast für Gott, ja, diese Schätze werden im Himmel gesammelt und das wirst du mitnehmen. Du hast nichts mitgebracht, aber du kannst eins mitnehmen. Das, was du gelitten hast, was du angesammelt hast für den Herrn, das, was du für den Herrn getan
hast,
diese Hingabe für den Herrn, was du getan hast, für den Herrn gelitten hast, das
ஒருவன் எனக்காக எதை இழக்கிறானோ அதை நான் வெற்றிப்பாக கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்.
Jesus hat uns verheißen, wer aufgrund wer wegen mir irgendetwas verliert, er wird es im Himmel doppelt wieder bekommen.
அவருக்காக இழந்தவர்கள் யாருமே இழந்து போவதில்லை.
Denn wer für Jesus irgendetwas verloren hat, der hat nie der ist niemals in Armut getreten.
அவருக்காக இழந்தவர்கள் எதையுமே இழந்து போவதில்லை.
Für Jesus irgendetwas verloren hat, der hat es niemals verloren, sondern er bekommt es immer wieder. Denn er ist ein lebendiger Gott. Er ist ein lebendiger Gott. Er kennt die Gedanken deines Herzens. Er sieht, was du alles tust für den Herrn. Denn nichts ist ihm unmöglich.
Du,
meine lieben Kinder, es reicht, dass du so viel Geld angehäuft hast. Was hast du denn für das Reich Gottes getan? Was hast du im Himmel gesammelt?
உன்னுடைய உலக புகழ் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது.
Das was auf dieser Erde sammelt, wird dich nicht in den Himmel bringen.
நீ கர்த்தருக்காக உன்னை அர்ப்பணித்திருந்தால்,
wenn du dich für den Herrn hingegeben
நீ கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தை நீ இந்த பூமியில் சம்பாதித்துக் கொள்ள முடியும்.
Dann kannst du das Reichtum Gottes in dieser Welt sammeln. So, meine lieben Kinder, so nutze die Zeit aus. Es reicht, dass du die irdischen Sachen gesammelt hast. Euer Bankkonto, das Geld wird niemals mit euch kommen. Denn seine Rückkehr ist ziemlich bald. Wenn ihr mit ihm aufgenommen werdet, dann wird euer Bankkonto alles wird nichts bedeuten dafür. Denn es hat alles keine Bedeutung mehr. Und das, was ihr jetzt habt, das soll für das Reich Gottes verherrlicht werden. So, meine lieben Kinder, das, was ich eigentlich mit euch reden wollte, bin noch nicht dazu gekommen. Das ist jetzt gerade noch die Einführung. So, meine lieben Kinder,
இப்ரேலி புத்தகம் 3:7 இருந்து 9 வரை வாசிப்போம்.
ஹெப்ரேயர் கேபிட்டல் 3:7.
ஹெப்ரேயர் 3:7 வரை.
ஹெப்ரேயர் கேபிட்டல் 3:7-9.
ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில்.
இன்று 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 அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களானால்,
வனாந்திரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள்.
Aus diesem Grund mahnt uns der Heilige Geist, wenn ihr heute die Stimmen Gottes hört, dann verschließt euch deine Reden nicht. Mach es nicht wie das Volk in der Wüste an jenem Tag, als es gegen ihre rebellierten und ihn herausforderte. Damals sagte Gott, habe mich eure Vorfahren herausgefordert und einen Beweis meiner Macht von mir verlangt, obwohl sie meine großen Taten mit eigenen Augen gesehen hatten?
இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால்,
wenn ihr heute seine Stimme hören
werdet, எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே,
so meine lieben Kinder,
இன்று அவர் உன்னோடு கூட பேசுகிற காரியம் இன்று உனக்கு தேவையானதை கேட்டு பேசுவார்.
Denn das, was er heute zu dir spricht, das brauchst du in deinem Leben.
அடுத்த வருஷத்துக்கு அடுத்த மாசத்துக்கு அடுத்த கிழமைக்கு தேவையானதை கர்த்தர் அடுத்த கிழமை அடுத்த மாசம் அடுத்த வருஷம் பேசுவார்.
Denn das, was du für nächste Woche brauchst und nächsten Monat, das wird er Herr, natürlich in dieser Zeit dann für mit dir sprechen. Wenn ihr heute seine Stimme hören werdet, wenn ihr die Stimme heute hören werdet, wenn ihr das tut, was er euch sagt,
இன்று கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய இதயத்தை பற்றி எரியுமானால் உங்களுடைய இதயத்துக்குள்,
wenn das Wort Gottes heute in eurem Herzen ein Feuer entfacht,
இன்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுடைய இதயம் கொழுந்துவிட்டு எரியுமானால்,
wenn wirklich euer Herz will, sobald ihr das Wort Gottes hört, in euer Herz ein Feuer entfacht,
அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது,
und wenn ihr seine Stimme hört,
இன்று கீழ்ப்படியுங்கள்,
dann seid jetzt und hier und jetzt gehorsam.
நாளைக்கு கீழ்ப்படியாதீங்க.
Nicht morgen.
நீங்க அநேக சொல்லலாம்.
Viele sagen,
என்னுடைய குடும்பத்தில் எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கு.
Ich habe einige Schwierigkeiten in meiner Familie.
அந்த பிரச்சனையை சந்தித்ததற்கு பின்பு நான் கர்த்தருக்குள் வருகிறேன்.
Sobald diese Schwierigkeiten oder Probleme gelöst sind, dann bin ich gehorsam.
என்னுடைய பிள்ளையுடைய திருமண பாகம் என் கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
So, die Hochzeit meines Kindes steht noch an.
அதை நான் செய்து முடித்துவிட்டு நான் வருகிறேன்.
Und nach Abschluss dieser Hochzeit bin ich dann gehorsam.
வசனத்தின் அடிப்படையில்,
அப்ப நாசிம் போட்காட்
மதிகேடனே மூடனே நான் இன்று இரவு கருத்தை உன் ஆவியை எடுத்துக்கொண்ட உன் பிள்ளையுடைய திருமணத்தை நீ எங்கிருந்து பார்க்க போவே?
நாசிம் போட்காட் டு நார் டு இடியோட். Was, wenn Gott heute nach deine Seele von dir raubt, was willst du dann machen? Wo ist dann die Hochzeit? So, wenn Gott heute Nacht noch deine Seele raubt, was willst du dann noch machen? Wie willst du dann noch diese Hochzeit zum Abschluss bringen? Wenn du heute seine Stimme hörst, wenn Gott, wenn Heiliger Geist heute
spricht,
so meine
Lieben,
denn Vers 7 beginnt ganz anders.
பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே,
so darum wie der Heilige Geist
பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே,
so wie der Heilige Geist spricht.
நீ யாராவது நினைக்கிறீங்களா பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இல்லைன்னு?
Glaubt einer von euch, dass der Heilige Geist nicht in uns ist?
யாராவது நினைக்கிறீங்களா?
Gibt es jemanden unter euch, der so glaubt?
எங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்.
Denn der Heilige Geist, der lebt in uns, er wohnt in uns.
எபேசியர் 1:13 கொஞ்சம் வாசிங்க பாபு.
எபேசியர் Kapitel 1, Vers 13.
Epheser 1,
Epheser Kapitel 1, Vers 13.
நீங்களும் உங்கள் ரட்சிப்பின்
சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு,
நீங்களும் உங்களுடைய ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிகள் ஆன போது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. 4:30 கொஞ்சம்
வாசிங்க.
அன்றியில் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று,
மீட்கப்படும் நாளுக்கென்று
முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை,
தேவனுடைய பரிசுத்த ஆவியை
துக்கப்படுத்தாதிருங்கள்,
துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்குவாரா இல்லையா?
ஆமென்
சொல்லுவோமா? நீங்க விசுவாசிகளான போது பரிசுத்தாவியானவர்களால் முத்திரை
போடப்பட்டீர்கள்,
அவருக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்லப்பட்டீர்கள்.
இன்று
அவருடைய சத்தத்தை
கேட்பீர்களான
உண்மைய மனம் திறந்து கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக கர்த்தருடைய ஆவியானவர் இங்கு இருக்குவார் என்ற விசுவாசத்தோடு கூட நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க.
So, ich frage euch wirklich mit dem Glauben, dass der Heilige Geist hier unter uns wohnt und dass er wirklich auch hier gerade präsent ist. Ich frage euch eine Sache und bitte beantwortet die auch ehrlich. Wie viele von euch habt die Stimme Gottes oder hört die Stimme Gottes täglich? Oder hört ihr die nur einmal in der Woche, Sonntag? Oder nur einmal im Monat?
நீங்க அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் வாசித்து நீங்கள் தியானிப்பீர்களானால் அவருடைய சத்தத்தை உங்களால் கேட்க முடியும்.
சங்கீதம்
1:2
துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
வேதத்தை வாசிக்கிற மனிதன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கா?
Steht da geschrieben, dass derjenige, der die Bibel liest, dass er gesegnet sein wird?
வேதத்தை வாசிக்கிற மனிதன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கா? வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கா?
Steht da geschrieben, derjenige wird gesegnet sein, der die Bibel liest oder der sich über die Worte Gottes, über die Worte Gottes sinnt,
über nachdenkt? சில நேரத்தில் நாங்கள் எதனாலும் 1 அதிகாரம், 2 அதிகாரம், 3 அதிகாரம் வாசிக்க முடியும்.
Wir können vielleicht jeden Tag oder ab und zu mal 3 Kapiteln oder 4 Kapiteln oder mehr lesen.
நீ வாசிப்பது முக்கியமல்ல, வாசித்த வசனத்தை நீ தியானிப்பாயானால் அந்த வசனத்தின் ஊடாக என் கருத்தை உன்னை உனக்கு யாரென்று காண்பிப்பார். Hallelujah.
Es geht nicht darum, wie viel ihr liest, sondern es geht darum, das, was du gelesen hast, dass du wirklich darüber nachdenkst und das in deinem Leben auch wirklich umsetzen kannst.
Und
dann kann Gott auch dir zeigen, wer du wirklich bist. Denn die Bibel ist ein Spiegel, die zeigt dir, wer du wirklich bist.
Wenn
jemand bist, der über die Worte Gottes darüber nachdenkt, über die Worte sinnt, dann bist du ein
Gesegneter.
Gott spricht auf
verschiedene Arten.
Während wir Bibel lesen, kann er mit uns sprechen.
Während
Lobpreis kann er mit uns
sprechen.
Durch Lieder kann er mit uns reden. Es ist besser, als wenn man über Zeichen und Wunder glaubt. Es ist besser, an ihn zu glauben, ohne dass man Wunder und Zeichen gesehen hat. Ich habe mich nicht bekehrt, nachdem ich irgendwelche Wunder und Zeichen gesehen
hatte. ஒரு சனிக்கிழமையில் எங்கள் வீட்டுக்கு முன்பாக ஒரு ஆராதனை நடந்தது. அதில் பாடப்பட்ட பாடல், உனக்காக நான் மகிழ்ந்தேனே, நீ எனக்காக என்ன செய்தாய்.
1983, 28. Juli, vor meinem Haus, da fand ein Gottesdienst statt und da hat man ein folgendes Lied gesungen und diese Bedeutung des Lieds war: Ich bin für dich gestorben, was hast du für mich getan?
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் எனக்காக மகிழ்ந்தார்.
Wie viele von euch glauben, dass
Jesus Hallelujah.
Hallelujah.
உங்களுக்காக மகிழ்ந்தார்.
உங்களுக்காக
ஜீவனை கொடுத்தார்.
பரலோகத்திலிருந்து
உங்களுக்காக அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர்
சாயலானார்.
நானும் நீங்களும் சுமக்க வேண்டிய சிலுவையை அவர் சுமந்தார்.
Er hat unser Kreuz getragen.
நானும் நீங்களும் சுகமாக வேண்டும் என்பதற்காக சரீரத்தில் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார்.
Er hat Wunden am Leib, damit wir gesund sein können.
உங்களுடைய என்னுடையமான சாபங்கள் அகற்றப்படுவதற்காக முள்முடியை தலையில் சுமந்தார்.
Er hat diese ganzen Flüche von uns abgewandt da und hat die Krone auf sein Haupt getragen.
உங்களுக்காகவும் எனக்காகவும் சரீரத்தில் காயப்பட்டார்.
Er wurde verletzt am Leibe für dich und mich.
இது அத்தனை உண்மைன்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுமா?
Wie viele von euch sagen, das alles ist wahr?
நல்ல கைய உயர்த்தி சொல்லுமா?
Komm, streckt eure Hand hoch und sagt
Amen.
Hallelujah.
Hallelujah. உண்மை.
Das ist wahr.
இப்ப நான் உங்களுக்கு கேக்குறேன்.
Jetzt frage ich euch.
இத்தனை காரியங்கள் உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் எனக்காகவும் செய்தார். நீங்க அவங்களுக்கு என்ன செஞ்சீங்க?
So vieles hat er für dich und für mich getan und was hast du?
நீ என்ன செய்தீங்க?
Was hast du gemacht?
ஞாயிற்றுக்கிழமைக்கு வருகிறேன் பாஸ்டர்.
Einmal täglich
காணிக்கை கொடுக்கிறேன் பாஸ்டர்.
Ich gebe hier Almosen.
தசமபாகம் கொடுக்கிறேன் பாஸ்டர்.
Gebe hier ein Zehntel.
வேதம் வாசிக்கிறேன் பாஸ்டர்.
Read the Bible.
எல்லாம் எதுக்கு?
Wofür alles?
உனக்காக நீ செய்கிறாய்.
Das machst du alles für dich.
நீங்க தசமபாகம் காணிக்கை கொடுக்கிறது எதற்காக?
Wofür gibt ihr den zehnten Teil?
வானத்தின் பலகணிகளை திறந்து நான் ஆசீர்வதிக்க மாட்டேனோ, என்னை பரிசுத்து பாவென்று வேதத்தில் சொல்லியிருக்கிறார். நாங்க தசமபாகம் காணிக்கை கொடுக்கிறோம், ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து.
Gott hat uns erlaubt in der Bibel, komm, du kannst mich versuchen in der Sache, gib den zehnten Teil und ich werde dich reichlich segnen. Aufgrund dieser Worte geben wir den zehnten Teil. Warum kommt ihr in die Gemeinde?
மற்றவர்கள் சபை கூடி வருதலை விட்டுவிடுவது போல நீங்கள் விட்டுவிடக்கூடாது என்று பவுல் எழுதியிருக்கிறார். சபை ஆலோசனை பெறுவதற்காக வாவீங்க.
Weil Paulus geschrieben hatte oder gewarnt hatte, so wie andere Leute die Gemeinschaft vernachlässigen, vernachlässigt nicht die Gemeinschaft in der Gemeinde. Deswegen kommt ihr zusammen.
Damit ihr in guten und schlechten Zeiten noch, damit er gute Veranstaltungen, sagen wir mal Veranstaltungen in eurem Leben leiden kann, kommen wir hierhin.
வியாதி வந்தா ஹாஸ்பிடல்ல வந்து ஜெபிக்கணும் எங்களுக்காக வாருங்க.
எனது
அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய சத்தத்தை இன்று கேட்பீரானால்.
Wenn ihr wirklich die Stimme Gottes
hört, wenn die
Stimme Gottes euch trifft
hier,
so mein Wunsch ist es nicht, dass du wieder so zurückkehrst, wie du gekommen
bist. Du brauchst
eine Veränderung im Leben.
Du brauchst
eine Veränderung
im Leben. So
meine lieben Kinder.
Apostel
Kapitel 8, Vers 35.
அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீருள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறது, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான்.
அதுக்கு முன்பு ஒரு வசனம் இருக்கு, அதாவது அந்த என்ன சொல்றேன்னா, நீங்க வாசித்த வேத பகுதி காங்கேய மந்திரிடத்தில் பிலிப்பு கேட்குவான், உங்களுக்கு விளங்குதா என்று. அப்ப அவன் சொல்றான், யாரும் எனக்கு சொல்லித்தகாவிட்டால் எப்படி எனக்கு விளங்கும் என்று. கொஞ்சம் பாருங்க.
So davor ist eine Stelle, wo dieser Kämmerer aus Äthiopien die Bibel liest, aber dann fragt Philippus, verstehst du, was du da liest? Und dann sagt er, wie soll ich das verstehen, wenn das niemand mir erklärt?
அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் நாமத்தை வாசிக்கிறதை கேட்டு நீர் வாசிக்கிறதின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னுடைய உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான்.
இது அருமையான தேவனுடைய பிள்ளையே,
மனிதன் சீண்டா,
இதே காங்கேய மந்திரியை போல கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய காவியங்களை அறிந்து கொள்ள எத்தனையோ தாகமுள்ள ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை குறித்து, அவருடைய அன்பை குறித்து நீ வெளிப்படுத்துவதற்கு நீ போனால்தானே அவங்களுக்கு விளங்கும்.
So wie dieser Kämmerer aus Äthiopien, der hat die Worte Gottes gelesen, aber er hat sie nicht verstanden. Und dann kam Philippus und erklärte es ihm. Genau so warten da draußen so viele Menschen, die verstehen das Wort Gottes nicht oder wissen nicht, was sie da lesen. Und diese Menschen warten auf dich, sodass du denen den Weg zeigen kannst, ihnen erklären kannst.
பிலிப்பு போய் காங்கேயம் மந்திரியோடு கூட சேர்ந்து
கொண்டான்.
இதே போல எத்தனையோ தாகமுள்ள கர்த்தரை அறியக்கூடிய, அறிய வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கர்த்தருடைய அன்பை சொல்வதற்காக நீ உன்னுடைய காரியங்களை விட்டுவிட்டு அவருக்காக கடந்து போக ஆயத்தமா?
Genauso warten auch viele Tausende von Menschen, die haben Sehnsucht nach Gott, aber verstehen die Worte nicht und die warten auf eine Erklärung. Bist du denn bereit, alles hinter dir zu legen und zu diesen Menschen zu gehen und ihm das zu erklären? Und der Kämmerer fragt. Er fragt.
அதற்கு பிலிப்பு, நீ முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான்.
Der Äthiopier wandte sich an Philippus. Bitte sag mir, von wem ist hier die Rede? Spricht der Prophet von sich selbst oder spricht er von jemand anders? Da ergriff Philippus die Gelegenheit und erklärte ihm von dieser Schriftstelle ausgehend das Evangelium von Jesus. Als sie nun ins Gespräch vertieft die Straße entlang fuhren, kamen sie an einer Wasserstelle vorbei. Hier ist Wasser, rief der Äthiopier. Spricht etwas dagegen, dass ich getauft werde? Und er befahl, den Wagen anzuhalten. Beide Philippus und der Äthiopier stiegen ins Wasser und Philippus taufte den Mann.
காங்கேய மந்திரி கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான், வசனத்தை கேட்டான், விசுவாசித்தான், தண்ணீர் கண்டவுடன் ஞானஸ்நானம் பெற்றான்.
Der Kämmerer aus Äthiopien, er hat die Bibel gelesen, ihm wurde es erklärt, er glaubte an Gott und was tat er? Und er wurde direkt getauft.
அவன் காங்கேய நாட்டு மந்திரி,
er war ein Kämmerer aus ein Minister aus Äthiopien.
பிலிப்போவை சந்தித்தவுடன்,
als er mit Philippus in Kontakt kam,
அதை பற்றி அறிந்தவுடன்,
als er dann erfuhr, was die Taufe war,
அவன் என்ன செய்வான்?
Was macht er?
அதற்கு தன்னை ஒப்புக்கொடுக்குவான்.
Er gibt sich dem hin, dem Wort Gottes.
அவன் பிலிப்பு கிட்ட சொல்லல,
er hat nicht zu Philippus gesagt,
நான் என்னுடைய எத்தியோப்பியா நாட்டுக்கு போயிட்டு நான் உன்னை அறிமுகப்படுத்தி உன்னை அறிவிக்குவேன், நீ வந்த எனக்கு ஞானஸ்தானம் கொடு என்று சொல்லல.
Er hat nicht gesagt, ich gehe erstmal nach Äthiopien zurück und dann schicke ich dir eine Nachricht und dann komme ich nochmal zu dir und dann lass mich taufen.
இந்த அழுக்கான தண்ணீர்ல நான் ஞானஸ்தானம் எடுக்குவதற்கு நான் விரும்பவே இல்ல.
Und er hat nicht gesagt, dass er nicht taufen möchte.
நான் என்னுடைய நாட்டுக்கு போய் என்னுடைய மாளிகையில நான் கொஞ்சம் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நான் உன்னை ஆயத்தப்படுத்தி ஞானஸ்தானத்துக்கு உனக்கு அறிவிக்கல, நீ வந்து எனக்கு ஞானஸ்தானம் கொடுன்னு.
Er hat nicht gesagt, ich gehe erstmal nach Äthiopien, da werde ich mal ein bisschen Wasser warm halten, dann rufe ich dich, dann gib mir die Taufe. So hat er nicht gesagt.
கர்த்தருடைய வார்த்தையை கேட்டான்.
Er hat die Worte Gottes gehört.
கர்த்தருடைய சத்தியத்தை கேட்டான்.
Er hat die Wahrheit gehört.
கர்த்தருடைய சத்தியத்தை விசுவாசித்தான்.
Er glaubte das Wort Gottes.
உடனே ஞானஸ்தானத்துக்கு ஒத்துக்கொண்டான்.
Und sofort hat er zugestimmt für die Taufe.
இந்த சபைக்கு வந்து எத்தனையோ வருஷமா இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காதவங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ எனக்கு தெரியாது.
Ich weiß nicht, wie viele von euch jahrelang zur Gemeinde kommen, aber noch nicht getauft worden seid.
எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே,
so meine lieben Kinder Gottes,
கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட பேசுவாரானால்,
wenn der Heilige Geist mit dir spricht,
யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்துவை பார்த்து,
Johannes der Täufer, der sagt zu Jesus Christus,
நான் உம்முடைய கரத்தில் ஞானஸ்நானம் பெற,
ich muss doch von dir getauft werden.
நீ என்னுடைய கரத்தில் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தகுதியானவன் என்று.
Aber ich bin es nicht würdig, dich zu taufen, sagt Johannes.
அப்பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார்?
Aber was sagt Jesus zu dem?
தேவனுடைய நீதியை நிறைவேற்ற இப்பொழுது இடம் கொடு.
So Jesus sagte aber, lass es jetzt zu, denn das ist die Gerechtigkeit Gottes.
என்ற அருமையான தேவனுடைய பிள்ளையே,
so meine lieben Kinder,
சத்தியத்தை நீங்கள் கேட்பீர்களானால்,
wenn ihr wirklich die Wahrheit hört,
தாங்கே மந்தவி தாமதிக்கவில்லை.
Der Kämmerer, der hat nicht die Zeit hinausgezogen.
அவன் அடுத்த மாதம் எடுக்குவேன் என்று சொல்லவில்லை.
Er hat nicht gesagt, ich werde mich nächstes Monat
Er
hat das Wasser gesehen und hat gesagt, sofort ich taufe. Guck nicht auf deine Situation. Guck nicht auf deine Umstände. Suche nicht nach Zeichen. Guck nach der Wahrheit. Schau nach der Wahrheit, die dich
heimmacht.
Die Wahrheit macht dich frei. Denn er ist die Wahrheit. Er ist der einzige lebendige
Gott.
Er ist der lebendige
Gott.
So, meine lieben Kinder. Der Kämmerer, der Minister aus Äthiopien, er hörte die Stimme Gottes. Er gab sich dem Wort hin. So, er ist ein Minister, also das heißt, so, er war jemand, er hatte ein gutes, sage ich mal, ökonomisches Leben gehabt, ja. Er hat aber auf dem Weg Wasser gesehen. Auf dem Weg hat er Wasser gesehen. So, wenn wir heute getauft werden müssen, müssen wir viele Vorbereitungen treffen. Aber meine lieben Kinder Gottes, wenn du das Wort Gottes glaubst, wenn du diese Worte akzeptierst, dann gib dem Wort hin, sei gehorsam. Sei gehorsam dem Wort. Dann zögere das Ganze nicht hinaus. So, meine lieben Kinder Gottes. Ich möchte mit euch einen Bibelvers lesen. Buch der Apostel. Kapitel 17. Vers 21. Kapitel 17. Vers
21. அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாயிருக்கிறோம் என்றார்கள். அந்த அத்தேனே பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறென்றிலும் பொழுதுபோக்குகிறதில்லை.
Du redest über die Dinge, die uns bisher noch nie zu Ohren gekommen sind, und es würde uns interessieren, worum es dabei eigentlich geht. Man muss dazu wissen, dass sich sämtliche Einwohner Athens und sogar die Fremden, die sich nur vorübergehend in dieser Stadt aufhalten, ihre Zeit am liebsten damit vertreiben, stets das Allerneueste in Erfahrung zu bringen und es weiter zu erzählen.
Warum hören die Athener das Wort Gottes? Sagt ihr mir, warum hören diese Athener oder schenken Gehör zum Wort Gottes? So, weil sie einfach
just for a time being,
einfach zum Zeitvertreib. Wofür hört ihr die
Worte
Gottes? Wofür kommt ihr
die Worte Gottes?
Warum hört ihr die Worte Gottes?
பாஸ்டர் ஆராதனையில ஒரு பகுதியாக வார்த்தையை வச்சிருக்கா, அதுக்காக அவர் பிரசங்கம் பண்றதை
கேட்கணுங்கிறதுக்கு.
அத்தனை பட்டணத்தை எப்படி கேட்கிறாங்க?
Die hören die Athener.
Zum
Zeitvertreib hören die das
Wort. Also,
meine lieben Kinder Gottes. Wie viele von euch kommen wirklich zur Gemeinde, um die Stimme Gottes zu hören?
Wenn
viele heute reden nicht über euch, sondern über die Gemeindemitglieder in
Lanka.
Wisst ihr, wofür die kommen? Wenn das Wort Gottes zu ihnen kommt, so, die sind dann halb schlafen. Wenn plötzlich andere Leute Amen, Halleluja sagen, dann stehen die auf und da sagen sie auch Amen,
Halleluja.
Aber die wissen nicht, wofür die Amen, Halleluja sagen. Warum habt ihr Amen, Halleluja gesagt? So, andere haben gesagt, also habe ich auch
gesagt.
So, andere kommen, deswegen komme ich auch einfach mit. So, meine lieben Kinder. Eines Tages hat ein Prediger Folgendes gesagt.
Aber in der Sonnenkirche, was habe ich also erwartet?
Er sagte zu den Gemeindemitgliedern oder zu den Besuchern:
Paralogatikke, Poga, Vivumbada, Vangel, Eliminelinge. Bringt ja nala.
Er sagte, diejenigen, die nicht in den Himmel wollen, die mögen aufstehen. Also ich möchte nicht gehen. Diejenigen, die sagen, ich möchte nicht in den Himmel gehen, die sollen aufstehen. Alle waren am Sitzen. Nur ein einziger Bruder stand auf. Er hörte nur das Wort, steht auf. Dann, als er aufstand, fragte der Pastor. Und er fragte, möchtest du denn nicht in den Himmel gehen? Warum bist du aufgestanden? Und dann sagte er,
எல்லாம் உட்கார்ந்து நீங்க எழுந்து இருக்கீங்க தானே பாஸ்டர், அதுக்காக உங்களோட சேர்ந்து பாஸ்டர்
தான் நானும்
இன்னைக்கு வார்த்தையை தனக்கு சாதகமாக புகட்டுகிற ஒரு கூட்டம் ஒரு கூட்டத்தால் சபையில்
உண்டு. சந்தர்ப்பத்துக்கு
ஏற்ற விதத்தில் வசனத்தை மறு அதாவது அதற்கு வியாக்கியானம் கொடுக்கிற ஜனங்கள்
உண்டு. சத்தியம்
சத்தியமாகவே இருக்கட்டும்.
சத்தியம்
உன் சொந்த ஆசாபாசங்களுக்கு, சொந்த சகோதரங்களுக்கு, சொந்த குடும்பத்தாருக்கு, உன்னை அதிகமாக நேசிக்கிறவர்களுக்காக விட்டுக் கொடுக்கிறது அல்ல சத்தியம். சத்தியத்துக்காக வைராக்கியமாக நின்று அன்று எலியாவை போல எலிசாவை போல நீ வைராக்கியமாக நிப்பாயானால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென்.
Die Wahrheit ist etwas Fundamentales. Dafür darfst du niemand anderen vernachlässigen, beziehungsweise du darfst alles vernachlässigen für das Wort Gottes, aber niemals das Wort vernachlässigen für jemand anderen oder für andere Dinge. So, meine lieben Kinder, was sagte dieser Bruder? Der Pastor steht da vorne, also bin ich auch
aufgestanden.
Er hat diese Situation für sich ausgenutzt. Er hat die Situation ausgenutzt und für sich gesprochen. Der hat das Wort für sich genommen. So, meine lieben Kinder Gottes.
சீசர்களோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நடந்து போகும்பொழுது அவர் பேசினார், அந்த வசனம் அவர்களுடைய இருதயத்தை கொழுந்துவிட்டு எரிய பண்ணியது. அவர்கள் திரும்ப எம்மாவூரிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள்.
Als Jesus mit den Jüngern von Emmaus gegangen ist und ihnen das Wort erklärt hatte, das entfachte in deren Herzen ein Feuer. Und diese Jünger, die sind dann wieder zurück nach Jerusalem gekehrt. Denn diese Jünger von Emmaus, die waren in Jerusalem und dachten, alles ist vorbei und sind nach Emmaus wieder zurückgekehrt.
இயேசு மரித்து விட்டால் இதற்கு பிறகு நாங்கள் எம்மாவுக்கு போவோம் என்று போனார்கள்.
Jesus ist tot, also lass uns wieder nach Emmaus zurückkehren, sagten die.
Ein Kartagier Jesus Christus hat ihn sandigtal.
Aber Jesus kam mitten im Weg, hat die getroffen.
அவருடைய வசனத்தை பேசினார்.
Und er hat das Wort denen erklärt.
வசனம் அவருடைய இதயத்தை கொழுந்து விட்டது.
Das Wort Gottes hat in deren Herzen ein Feuer entfacht.
எவிந்தவுடன்
als dieses Feuer
எம்மாவுலே தங்கையில
Sie sind nicht wieder nach Emmaus gegangen.
உடனே எருசலேமுக்கு வந்தாங்க. கர்த்தர் எதற்காக தன்னை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கம் நிறைவேற்றுவதற்காக.
Die sind wieder dann zurückgekehrt nach Jerusalem und wollten dann den Plan ausführen, wofür Jesus die berufen hat. Wenn heute das Wort Gottes dich trifft,
அந்த வசனம் உன்னை எதற்காக பிரித்தெடுத்தது?
Wofür hat dieses Wort Gottes oder wofür hat Gott dich
getroffen?
Wofür hat das Wort dich getroffen?
நீ தூரமாக போயிருக்கலாம்.
Vielleicht bist du weit entfernt von dem Wort Gottes. Aber heute
wirst du Wort
denn der Heilige Geist will, dass du wieder zurück zum Gott kehrst. So, meine lieben Kinder. Apostelgeschichte, Kapitel 9, Vers 14.
உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களாக அதிகாரம் பெற்றிருக்கிறான் என்றார். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான்.
Außerdem ist er von der führenden Priestern dazu ermächtigt, hier in Damaskus alles zu verhaften, die sich zu deinem Namen bekennen. Aber der Herr sagte, geh trotzdem zu ihm, denn gerade ihn habe ich mir als Werkzeug ausgewählt, damit er meinen Namen in aller Welt bekannt macht. Bei den nicht-jüdischen Völkern und ihren Herrschern ebenso wie bei den Israeliten.
Apostelgeschichte Kapitel 9, Vers 4.
அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான்.
ஒரு சத்தத்தை கேட்டான்.
சவுல் ஹர்ட் ஐன் கெரோய்ஸ்.
சவுல் யார்?
Wer ist Saul?
Juda madathin meedhu bhakti vaivakyam kondavan.
Er war ein Eifriger in dieser ganzen jüdischen Lehre.
Nyaya pramanathai Gamalielinudaiya paadapadiyil irundhu kattukondavan.
Er war ein Gelehrter und sein gelehrter Lehrer war Gamaliel, ein Pharisäer.
Pariseyanukku pariseyan.
Er war ein Pharisäer.
Juda madathin meedhu nyaya pramanathai nimithamaga ore jeevanulla devanai thavira vera yaarayum thodukolvadhillai endru oru madha vaivakyam udaiyavan.
Der Saul war, er war ein ziemlich eifriger Mann für den Gott Israel.
இயேசு கிறிஸ்துவை பரப்புவதற்காக, அதாவது அவருடைய ஊழியத்தை எங்கெல்லாம் பரப்ப வேண்டும் என்று இந்தந்த சீசர்கள் வந்தவர்களோ அவர்களை கொலை செய்வதற்காக அனுமதி பெற்று சென்றவன்.
Denn er war jemand, der wirklich diejenigen auch in den Gefängnis geschmissen hatte, die versucht haben, Jesus oder beziehungsweise das Evangelium weiterzutragen.
Anal?
Aber
er
hörte die Stimme.
Er
hörte die Stimme.
Im
Vers 5.
அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான் அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே
ஆம் எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே
umgeben in einen solchen Glanz, dass er geblendet zum Boden stürzte. Gleichzeitig hörte er, wie eine Stimme zu ihm sagte, Saul, Saul, warum verfolgst du mich? Wer bist du, Herr? Fragte Saulus. Die Stimme antwortete, ich bin der, den du verfolgst, ich bin Jesus.
Er hörte die Stimme Gottes.
Ja.
Wer bist du? Wer bist
du?
Er wusste, er kannte die fünf Bücher von Mose. Er war ein ziemlich eifriger Mann. Er hörte die Stimme Gottes. Und als er die hörte, was hat er gesagt? Er hat nicht dann irgendwie wieder gegenargumentiert. Er fragte, Herr, wer bist du? Was soll ich tun? Was willst du, dass ich tue? Wenn du heute die Stimme Gottes hörst, Bist du bereit, den Herrn zu fragen, was willst du, dass ich tue? Was ist der Grund, warum du mich berufen hast? Warum hast du mich schon berufen, bevor ich im Leibe meiner Mutter war? Was willst du, dass ich tue für dich? So, meine lieben Kinder, er kannte das Gesetz von
Juden.
Er war ein eifriger Religion. Er glaubte an einen einzigen Gott. Er war ein Pharisäer. So einer hörte die Stimme Gottes.
So meine lieben Kinder.
Nicht das Gesetz von Mose hat ihn dabei unterstützt. Alles, was er dadurch gelernt hat, war alles umsonst. Aber meine lieben Kinder, Gott hat ihn getroffen. Er hörte die Stimme Gottes. Herr, wer bist du? Was willst du, dass ich tue für dich? Was willst du, dass ich für dich tue?
Und
meine lieben Kinder,
der heilige Apostel Paulus,
weil er gehorsam war der Stimme
Gottes, denn
weil er gehorsam war, gab ihm Gott die Gnade, 14 Briefe im Neuen Testament zu
schreiben.
Denn Gott offenbarte ihm noch viel größere Dinge über die Gemeinde, über die Entrückung. Auch wenn Petrus wirklich das Fundament oder dieser Stein war, auf dem die Gemeinde gebaut worden war, Jesus Christus ist der einzige Eckstein der Gemeinde, daran ist nichts zu
rütteln.
Aber aus der irdischen Sicht sagt man, dass Petrus wirklich der Eckstein ist von Gemeinde. Aber Gott offenbarte Apostel Paulus so viele große Dinge, was noch nicht mal Petrus
offenbart.
So, er schrieb 14 Briefe an die Gemeinden, er gibt einen Leitfaden, wie Gemeinden aufgebaut sein sollen, wie die zu leiten sind, was alles eingehalten werden muss. Diese ganzen, sag ich mal, Weisungen gibt der Apostel Paulus. Der Grund. Er war dem Wort Gottes gehorsam. Er war gehorsam. Wenn du gehorsam bist, sei einmal gehorsam. Du denkst heute über deine
Familie
nach. Du denkst über deine Zukunft
nach.
Über deine Frau und Kinder denkst du nach.
Denn
der Gott, der durch einen Raben Elia versorgt hat, der lebt immer noch. Der Gott, der Elia durch einen Raben versorgt hat, der lebt heute noch.
Und
er wird sich um alles kümmern. Bist du bereit?
Sei gehorsam.
Sei gehorsam.
உனக்கு முன்பாக எவையோ மதில் போல உன் குடும்பம் இருக்கலாம்.
Vielleicht ist deine Familie wie die Mauer von Jericho.
உனக்கு முன்பாக சிவந்த சமுத்திரம் இருக்கலாம்.
Vielleicht ist das rote Meer vor dir.
Jericho, அதிலேயும் சிவந்த சமுத்திரத்தையும் பிளக்க பண்ணிய கர்த்தர் ஜீவனோடு இருக்கிறார்.
Aber der Gott, der die Mauern zerreißen kann und auch das Meer zu trennen kann, er ist
lebendig.
Er ist lebendig.
நீ ஒப்புக்கொடுத்து பார்.
Übergib dich dem Herrn.
பரிசுத்த பவுலை பயன்படுத்தி அதே கர்த்தர் ஜீவனோடு இருக்கிறார்.
Und der Gott, der Apostel Paulus genutzt hat, er ist auch am Leben.
அவனுடைய அர்ப்பணிப்பு கடமை அவனை மூன்றாவது வானத்திற்கு அவர் கொண்டு போனார்.
Denn seine Hingabe, das erlaubt ihm sogar, dass Gott ihn in den dritten Himmel sogar. Aber er sagt an der Stelle, ich weiß nicht, wessen Stimme ich da hörte, aber im dritten Himmel war er.
Nein, Sarivatil Sendeno, Avil Sendeno in den Anavien.
Ob er leibhaftig dort war oder im Geiste dort war, das weiß er nicht. Aber Gott hatte ihm wunderbare Dinge gezeigt. Er hörte die Worte Gottes. So wie Elia damals sagte. Wie lange wollt ihr noch humpeln? Wie lange wollt ihr noch humpeln? Denn wenn der Heilige Geist euch
trifft,
sei es dem Wort gehorsam. Da war eine große Hungersnot in Samaria. Eine sehr große Hungersnot.
கொடிய பஞ்சம் பிள்ளைகளை பெற்றோர் சமைத்து சாப்பிடுகிற அளவுக்கு பஞ்சம்.
Es war eine so große Hungersnot, dass sogar Eltern Kinder umgebracht haben, kannibalisch, wirklich wie Kannibalen waren, Kinder gegessen haben.
எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே,
so meine lieben Kinder Gottes,
அந்த நேரத்திலும் கூட,
sogar in dieser Zeit,
தீர்க்கதரிசி சொல்கிறான்,
sagt der Prophet,
நாளைக்கு இந்த நேரத்தில்,
morgen um diese Zeit,
சமாரியாவில் பஞ்சம் தீர்க்கப்படுவதற்கு,
wird die große Hungersnot,
கர்த்தர் கிரியை செய்வார் என்று,
wird beseitigt sein, weil Gott wirken wird.
2.
Könige, Kapitel 7. Im Kapitel 6, 25 steht geschrieben, dass diese große Hungersnot, eine schreckliche Zeit, angebrochen ist.
7. Adhigaham, 25. Vasanam.
அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரத்தால் கோதுமை ஒரு மரத்தால் சேர்க்கலுக்கும் இரண்டு மரத்தால் வாட்கோதுமை ஒரு சேர்க்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதி உத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான்.
Da sprach Elisa, Herr, das Wort des Herrn. So spricht der Herr, morgen um diese Zeit wird im Tor von Samaria ein Maß Feinmehl, ein Schekel gelten, und zwei Maß Gerste, einen Schekel. Da antwortete der Offizier, auf dessen Arm sich der König stützte, dem Mann Gottes und sprach, sieh selbst, wenn der Herr Fenster am Himmel machte, wie könnte dies geschehen? Er aber sprach, siehe, du wirst es mit eigenen Augen sehen, aber nichts davon essen.
சமாரியாவிலே கொடிய பஞ்சம்.
Samarien, eine große Hungersnot.
6:25 சொல்லுகிறதுக்கு சமாரியாவிலே கொடிய பஞ்சம்.
Denn Kapitel 6, 25 sagt, da ist eine große Hungersnot in Samaria.
அதே அதிகாரத்தை வாசிப்போமானால் பிள்ளை பெற்றோர்கள் பிள்ளைகளை சமைத்து சாப்பிடுகிற அளவுக்கு பஞ்சம்.
Denn wenn wir auch diesen selben Kapitel lesen würden, da steht geschrieben, das war so eine große Hungersnot, dass sogar Eltern ihre Kinder gegessen haben. Solche Situation war dazu gange. Aber Elisa sagt, morgen um diese Zeit wird diese Hungersnot weg sein. Denn der eine große vornehme, sag ich mal, Amtmann von dem König, der konnte das nicht annehmen, der konnte es nicht akzeptieren. Aber Elisa sagt,
adei un kangalinal kanbai,
du wirst es mit deinen Augen sehen,
anal nie adei anubhavikka mattai,
aber du wirst es nicht genießen.
Nie kanbai,
du wirst es sehen,
nie anubhavikka mattai,
aber du wirst es nicht genießen.
Indru alpanikka poguvavargalai kartha aasihodikka poguvadai neengal kaanbeevargal,
ihr werdet sehen, dass Gott diejenigen segnen wird.
Karthavudaiya vaarthaiyai karthavudaiya sathathai kettu adu jeevanulla vaarthai indru karthavudaiya aaviyanava ennodu kuda pesinaav en irudhayam kolundu vitte evindathu endru adu விசுவசித்து அதற்கு அர்ப்பணிப்பவர்களை கருத்து ஆசீர்வதிக்க போகுவதை மற்றவர்கள் காண்பீர்கள், நீங்கள் அனுபவிக்க மாட்டீர்கள்.
Die das Wort Gottes akzeptieren, die sagen, der Heilige Geist hat mit mir gesprochen, da ist ein Feuer in mir entfacht worden, und diejenigen, die behaupten, sagen, ich gebe mich dem Wort hin und bin gehorsam, die werden gesegnet sein. Das werden andere sehen, dass die gesegnet sein werden, aber die anderen werden es nicht miterleben. Wenn Gott, wenn du die Stimme Gottes hörst, wenn du die Stimme Gottes hörst, meine lieben Kinder, nicht so wie die Athener, die nur zum Zeitvertreib das Wort Gottes hören, kommt nicht einfach zum Spaß, zum Zeitvertreib, die zum Gottesdienst. Was spricht Gott mit euch durch das Wort? Was spricht das Wort zu euch? Was zeigt das Wort euch? Denkt nicht, das Wort spricht mit anderen, aber nicht mit mir. Sagt, dass Gott mit mir gesprochen hat.
Sagt
nicht, dass Gott nur mit dem gesprochen hat.
Dass
er mit dem Leiter gesprochen hat.
Cell group leaders oder Pesinal,
dass er mit anderen Leitern gesprochen hat. Dass er mit den Sängern gesprochen hat. Sagt nicht sowas. Sagt ihr selbst. Sagt so, selbst Gott hat mit mir
Amen.
Gesprochen. Amen.
Halleluja.
Halleluja. Gott hat mit mir gesprochen. Er hat mir gezeigt, wer ich bin. Ich habe gespürt, dass die Worte Gottes ein Spiegel
sind.
Denn die Worte Gottes sind wie ein Spiegel. Denn die Worte Gottes sollen nicht wie ein Mikroskop sein, wodurch wir gucken können und die Fehler andere aufdecken. Guck nicht auf andere. Guck auf dich selbst. Guck in dem Licht des Wortes, wer du bist. Frag nach Gott seinem Wort. Frag Gott nach deinem Wort. Frag Gott, was du tun musst für Gott. Frag ihn, was ist der Plan in deinem
Leben?
Paulus hat gefragt, Herr, was soll ich tun? Was willst du, dass ich für dich tue? Er war jemand, der kannte das Gesetz. Er war in einem Komitee, er war ein großer Mann.
Aber
meine lieben Kinder, denn dieses Komitee war bestehend aus 70 Männern und auch unter diesen 70 Männern war er ein angesehenster Mann, der Paulus. Aber als er die Stimme Gottes hörte, er sagte nicht, ich überprüfe das erstmal nach. Ich gucke erstmal, was da los ist, sondern er hörte die Stimme und war direkt gehorsam. Er war direkt gehorsam. Der Kämmerer aus Äthiopien. Er war ein Minister. An Ort und Stelle war er dem Wort Gottes gehorsam. So wie Philippus zu diesem Minister aus Äthiopien. So kann Gott auch mich von 5000 Kilometern her hier zu euch gebracht haben. Wenn ihr wirklich die Stimme Gottes hört, gebt euch dem Wort Gottes hin, denn das Wort Gottes ist lebendig. Das lebendige Wort kann euch lebendig machen. Sollen wir aufstehen?
Wasaname engalude vaalkaiyil velichamagamagattum. வசனம் உங்களை சந்தித்தது நான் வசனத்துக்கு அர்ப்பணிக்குவேன் என்று சொல்கிறவர்கள் நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தி விட்டு கீழே போட்டால் நான் உங்களை முன்பாக கூப்பிட போவதில்லை கரத்தை தூக்கி விட்டு கீழே போட்டால் நான் உங்களுக்கு ஆகச்சபிப்பேன் அநேகருடைய கரங்களை கண்டேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன் பரலோகத்தில் வாசம் செய்யும் எங்கள் அன்பு தந்தையே உம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களுக்கு மீண்டும் ஒரு உயிர் மீட்சியை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி என்று சொல்கிறோம் அன்றுவே உயிர் மீட்சியை பெற்ற இவர்கள் இன்றையோடு கூட அதை மறந்து விடாமல் மரண பகையென்று உமக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமாக ஓடுவதற்கு வேண்டிய விசேஷித்த அபிஷேகத்தை இவர்களுக்கு கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம் இவர்களுடைய பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல உம்முடைய ஆவியினால் ஆகும் என்று சொன்ன வார்த்தைக்காமே உம்முடைய ஆவியானவர் இவர்களை எந்த நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டீரோ எந்த நோக்கத்திற்காக பிரித்தெடுத்தீரோ எந்த நோக்கத்திற்காக தாயின் கதவில் தெரிந்து கொண்டீரோ அந்த நோக்கம் இந்த பூமியில் பரிபூர்ணமாக நிறைவேறுவதற்கு நீர் கிருபை பொழியும் படிக்க வைக்கும் உம்முடைய உன்னத நாம
நாமம் ஒன்றே மகிமை பெறட்டும். உம்முடைய உன்னத நாமம் ஒன்றே மகிமை பெறட்டும். ஒரு விசேஷ அபிஷேகத்தை இந்த நேரத்தில் ஊற்றுப்பப்பா. ஆவியானவே உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்கள், நிரப்புங்கள் ராஜா. ஹல்லேலூயா, தேங்க் யூ மை லார்ட். துதிகான மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். நீர் பெருக வேண்டும், நாங்கள் செல்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் சுபம் கேளும் நல்ல பிதாவே.